الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيدنا محمد خاتم النبيين، إمام المجاهدين، حبيب رب العالمين، وعلى آله وأصحابه وأتباعه أجمعين، ومن استنهج منهجهم بإحسان إلى يوم الدين. أما بعد، فقد قال الله تبارك وتعالى في كتابه العزيز: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا لا يسخر قوم من قوم عسى أن يكونوا خيرا منهم، ولا نساء من نساء عسى أن يكن خيرا منهن، ولا تلمزوا أنفسكم ولا تنابزوا بالألقاب، بئس الاسم الفسوق بعد الإيمان، ومن لم يتب فأولئك هم الظالمون. ألوت سارلالا مهرت أنبالا الله تعالى من الله بيران آرم سيهن رين فهل أنيتم الله ورونك ورثانه. அவன் ஆதியந்தமில்லாதவன், இணை துணையற்றவன், பரிசுத்தமானவன், வணங்கி வழிபடுவதற்கு தகுதியானவன், அவனை தவிர வேறு யாரும் இல்லை என்று சாட்சி கூறுகின்றேன். அவரின் இறுதி தூதர் எங்கள் தலைவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களின் குடும்பத்தவர்கள், தோழர்கள், அவர்களின் உன்னதமான வழிமுறையை பின்பற்றி நடக்கக்கூடிய அனைத்து நன்மக்கள் மீதும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சதாவும் சலாத்தும் சலாமும் சொல்லி அருள்வானாக. அன்புள்ள அல்லாஹுவின் நல்லடியார்களே, கண்ணியமிக்க சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை அஞ்சி அடிபணிந்து அவனது உத்தரவுகளுக்கு கீழ்ப்படிந்து நடக்கும்படியும், அவன் ஏவியவற்றை எடுத்தும் விளக்கியவற்றை தவிர்ந்து வாழும்படியும் முதல் என்னையும் அடுத்து உங்களையும் அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். அன்பு சகோதரர்களே, அல்லாஹுவின் உண்மையான நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உலகத்திலே படைத்திருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதனுக்கும் சில உரிமைகளை கொடுத்திருக்கிறான். எனக்கும் அந்த உரிமை இருக்கிறது, உங்களில் ஒவ்வொருவருக்கும் அந்த உரிமை இருக்கிறது, உலகத்திலே பிறந்து வாழ்ந்து மறைந்து போனோருக்கும் இருக்கிறது, இதற்கு பிறகு தோன்றக்கூடிய அனைவருக்கும் அந்த உரிமைகளை அல்லாஹு தஆலா எழுதி வைத்திருக்கிறான். அந்த சில உரிமைகள் அவரவருக்கென்று உள்ள உரிமைகள், அவற்றை அடுத்தவர் கை வைப்பதோ வாய் வைப்பதோ கூடாது, அதனை பறிப்பதும் கூடாது என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தெளிவுபடுத்தி வைத்திருக்கிறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிகவும் தெளிவாக மூன்று உரிமைகளை பற்றி பேசினார்கள். அது ஒவ்வொரு மனிதனுக்கும் உள்ள உரிமை. அந்த மூன்று உரிமைகளிலும் எவரும் அடுத்தவர் அதில் கை வைக்கவோ வாய் வைக்கவோ கூடாது, அது ஒருவரிலிருந்து மற்றவருக்கு ஹராமானது, தடை செய்யப்பட்டது என்று சொல்லி வைத்தார்கள். குல்லுல் முஸ்லிமி அலல் முஸ்லிமி ஹராமுன் தமுஹு வமாலுஹு வஇருபு. ஒரு முஸ்லிமின் இரத்தம், அவனின் செல்வம், அவனின் மானம், ஒரு முஸ்லிமின் இரத்தம், அவனின் செல்வம், அவரின் மானம், இந்த மூன்றும் அடுத்த முஸ்லிமுக்கு ஹராம் என்று சொல்லி வைத்தார்கள். அது அவரவருக்குரியது, எனது இரத்தம் எனக்குரியது, அதனை வெட்டி ஓட்டுவதற்கோ, எனது சொத்து செல்வம் எனக்கு உரியது, அதனை அடுத்தவர் அனுபவிப்பதற்கு எனது அனுமதியின்றி அனுபவிப்பதற்கு, அதில் கை வைப்பதற்கு வாய் வைப்பதற்கோ, அவ்விரண்டை போன்று என்னுடைய மானம் எனக்குரியது, அதனை அடுத்தவர் மானபங்கப்படுத்துவதற்கோ, போக்குவதற்கோ, இல்லாமலாக்குவதற்கோ, குலைப்பதற்கோ, சிதைப்பதற்கோ இல்லை, அது ஹராம் என்பதைத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸிலே தெளிவாக சொல்லி வைத்திருக்கிறார்கள். அன்பு சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, இந்த மூன்றும் பிரதானமான அம்சங்கள். ஒவ்வொரு மனிதனும் அவன் அவனுக்குள்ளே வைத்திருக்கக்கூடியவை. என்னுடைய சொத்து ஒன்று, அடுத்தவர் என்னுடைய அனுமதியின்றி அதில் கை வைப்பதை நான் எப்படி விரும்ப மாட்டேனோ, என்னுடைய இரத்தத்தை என்னுடைய உயிரை ஓட்டுவதற்கு அடுத்தவர் முன் வருவதை நான் எப்படி விரும்ப மாட்டேனோ அதே போன்று எனக்குரிய மானம் ஒன்று இருக்கிறது, அது என்னுடைய தன்மானம் என்று நான் சொல்வேன். என்னுடைய மானத்தையும் ஒருவர் போக்குவதற்கு, அதனை என்னை மானபங்கப்படுத்துவதற்கு, என்னுடைய சாதாரண பாசையிலே சொல்வதாயிருந்தால் என்னை மானபங்கப்படுத்துவதற்கு, என்னுடைய மானத்தை குலைப்பதற்கு, என்னுடைய மானத்தை சிதைப்பதற்கு இதையும் நான் விரும்ப மாட்டேன். இது என்னுடையது மட்டுமல்ல, ஒவ்வொருவருடையவும் இயல்பாக இருக்கிறது. எனக்கு இந்த ஒரு மான உணர்வு இருக்கிறது. என்னுடைய உயிரையும் என்னுடைய சொத்தையும் நான் எப்படி பாதுகாக்கின்றேனோ அதே போன்று நான் என்னுடைய மானத்தையும் உயிரை போன்று மதிக்கிறேன், பாதுகாக்கிறேன். என்னுடைய சொத்தையும் நான் பாதுகாப்பது போன்று என்னுடைய மானத்தையும் நான் பாதுகாத்து வருகிறேன், பேணி காத்து வருகிறேன். இந்த மூன்றையும் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அன்பர்களே, சமூகத்தவர்களே, அவரவருக்குரியது, அடுத்தவர் அதனை எடுப்பது தீண்டுவது அனுமதிக்கப்படாதது என்று சொல்லி வைத்தார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் ஹஜ்ஜை நிறைவேற்றிக் கொண்டிருந்த வேளையிலே மினாவிலே வைத்து ஒரு உபதேசம் செய்தார்கள். அந்த மினாவிலே வைத்து, அதுவும் பெருநாள் தினத்தன்று, ஹஜ் பெருநாள் தினத்தன்று மக்களுக்கு அங்கிருந்த ஹாஜிகளுக்கு உபதேசம் செய்யும் போது கேட்டார்கள், நீங்கள் இருக்கக்கூடிய இந்த தினம் எந்த தினம் என்று தெரியுமா? அல்லாஹ்வும் அவருடைய ரசூலுக்கும் தான் நன்கு தெரியும் என்று மக்கள் பதில் சொன்னார்கள். நீங்கள் இருக்கக்கூடிய இந்த ஊர் என்ன ஊர் என்று உங்களுக்கு தெரியுமா? அல்லாஹ்வும் அவருடைய ரசூலுக்கும் தான் தெரியும் என்று சொன்னார்கள். நீங்கள் இருக்கக்கூடிய இந்த மாதம் என்ன மாதம் என்று உங்களுக்கு தெரியுமா? அல்லாஹுக்கும் அவருடைய தூதருக்கும் தான் தெரியும் என்று சொன்னார்கள். சஹாபிகள் இதனை சொல்லும் போது சொல்லுகிறார்கள், நபி அவர்கள் இந்த மூன்றையும் கேட்கும் போது நாம் நினைத்தோம், இன்றைய தினத்துக்கு வேறொரு பெயர் சொல்ல போகிறார்களோ, இந்த துல்ஹிஜ்ஜா மாதத்துக்கு வேறொரு மாத பெயர் சொல்ல போகிறார்களோ, என்னுடைய இந்த மக்கா ஊரை பற்றி கேட்கிறார்களே என்ன ஊர் என்று தெரியுமா என்று அந்த நேரத்திலே நாம் நினைத்தோம், நபி அவர்கள் வேறொரு நாமும் இதற்கு சூட்டப் போகிறார்களோ? நபி அவர்கள் மூன்றையும் கேட்ட நேரத்திலே நாம் இப்படி பதில் சொன்ன பிறகு கேட்டார்கள், சொன்னார்கள், فإن دماءكم وأموالكم وأعراضكم بينكم حرام كحرمة يومكم هذا في شهركم هذا في بلدكم هذا. இன்றைய தினம் ஒரு புனிதமான தினம். இது ஹஜ் பெருநாளுடைய தினம், புனிதமான தினம். இந்த தினம் எப்படி புனிதமானதோ, நீங்கள் இருக்கக்கூடிய ஊரிலே, இது மக்கா நகர், இங்கு இரத்தம் ஓட்டுவது கூடாது, இது ஒரு புனிதமான இடம். ஹரத்தினுடைய எல்லைக்குள்ளே நீங்கள் இருக்கிறீர்கள். மினா என்பது ஹரத்தினுடைய எல்லைக்குள்ளே இருக்கிறது. அதே போன்று நீங்கள் இருக்கக்கூடிய மாதம் துல்ஹிஜ்ஜா மாதம், இந்த மாதம் அல்லாஹ் சிறப்புப்படுத்தி சொன்ன நான்கு மாதங்கள், யுத்தமும் செய்வது கூடாது, இரத்தம் ஓட்டுவதும் கூடாது என்று சொன்ன இந்த நான்கு மாதங்கள் ஒரு மாதம். எப்படி இந்த நாளும் இந்த ஊரும் இந்த மாதமும் புனிதமானதாக இருக்கின்றதோ, அதே போன்று உங்களுடைய இரத்தங்களும் உங்களுடைய செல்வங்களும் உங்களுடைய மானங்களும் புனிதமானவை, திண்ணமாக புனிதமானவை என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக் கொடுத்தார்கள். அன்பர்களே, சகோதரர்களே, இப்படி நபி அவர்கள் இந்த மூன்றும் ஒன்றை காண ஒன்று மிகைப்படுத்தி சொல்லவும் முடியாது, மூன்றும் சரிநிகர் சமானமான உரிமைகள், இந்த மூன்றையும் நீங்கள் பாதுகாக்க வேண்டும் என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி வைத்ததோடு, அடுத்தவருடைய இந்த மூன்றிலும் நீங்கள் கை வைக்கவும் கூடாது என்பதையும் சொல்லி வைத்தார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, நாம் நம்முடைய அடுத்தவருடைய சொத்துக்களிலே வாய் வைப்பது கூடாது என்று நன்கு விளங்கி வைத்திருக்கிறோம். அடுத்தவருடைய உயிர்களிலே கை வைக்கக் கூடாது என்று நன்கு விளங்கி வைத்திருக்கிறோம். ஆனால் அவ்விரண்டுக்கும் நாம் எடுக்கக்கூடிய முயற்சிகள், அவ்விரண்டிலும் நாம் இருக்கக்கூடிய அவதானம், அடுத்தவருடைய மானத்திலே எமக்கு கிடையாது என்பதை நாம் எல்லோரும் ஏற்றுக்கொள்ள வேண்டியிருக்கிறது. அடுத்தவருடைய மானம் மிக புனிதமானது என்பதை, அடுத்தவருடைய உயிரை போல, அடுத்தவருடைய இரத்தத்தை போல நாம் சிந்திப்பது கிடையாது சகோதரர்களே. இதனால் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடுத்தவருடைய மானம் பற்றி மிகவும் தெளிவாக பேசியிருக்கிறார்கள். அல் குர்ஆன் மிக தெளிவாக பேசியிருக்கிறது, ஆணித்தரமாக பேசியிருக்கிறது. அடுத்தவரின் மானம் மரியாதையை போக்கக்கூடிய எந்த ஒரு செயலையும் அல் குர்ஆன் அனுமதிக்கவில்லை. நாம் ஒரு ஒழுக்கமுள்ள சமூகம், நாம் ஒரு ஒழுக்கமுள்ள சமூகம், அடுத்தவரின் மானத்தை பாதுகாப்பதற்கு கடமைப்படுத்தப்பட்ட ஒரு சமூகம். அடுத்தவரின் மானத்தை பாதுகாக்க வேண்டும் என்று ஒருவர் கடமைப்படுத்தப்பட்டுள்ள ஒரு சமூகம். மாற்றமாக அடுத்தவருடைய மானத்தை போக்குவதற்கு உரிய ஒரு சமூகம் அல்ல, ஒரு ஒழுக்கமுள்ள சமுதாயமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மை படைத்திருக்கிறான். அப்படியான ஒழுக்க நெறியுள்ள சமுதாயமாக நாம் வளர வேண்டும் என்று அல்லாஹு தஆலா எதிர்பார்க்கிறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு கட்டத்திலே சொன்னார்கள், நான் மிஅராஜுக்கு போனேன், அந்த நேரத்திலே எனக்கு ஒரு சாராரை காட்டப்பட்டது, அவர்களுடைய நகங்கள் செம்பினால் இருந்தது, அவர்களின் நகங்கள் செம்பினாலாகி இருந்தன. அவர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள், தம்முடைய முகங்களையும் தம்முடைய நெஞ்சுகளையும் தம்முடைய அந்த செம்பு நகங்களினால் மாறி மாறி பீட்டுக் கொண்டு அடித்துக் கொண்டு இழுத்துக் கொண்டு வராண்டிக் கொண்டிருக்கிறார்கள். ஜிப்ரீல் இடத்திலே கேட்டேன், இவர்கள் யார் என்று அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொன்னார்கள், இவர்கள்தான் அடுத்த சகோதரர்களின் மாமிசங்களை சாப்பிட்டுக் கொண்டு அடுத்தவரின் மானங்களிலே கை வைத்தவர்கள் என்று சொல்லி வைத்தார்கள். அன்பு சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, அடுத்தவருடைய குறைகளை பேசிக் கொண்டிருப்பது அடுத்தவருடைய மானத்தை கை வைப்பதாக இருக்கிறது. எனவேதான் அடுத்தவரை பற்றி புறம் பேசுவது அவருடைய மானத்தில் கை வைத்த குற்றம். இதற்காக வேண்டி இப்படி ஒரு தண்டனை நரகத்திலே இப்படியான மக்களுக்கு அல்லாஹு தஆலா கொடுத்திருக்கிறான் என்று சொல்லி வைத்தார்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அளவுக்கு அடுத்தவருடைய மானத்தை போக்குவது, அடுத்தவருடைய மானத்திலே கை வைப்பது மிகவும் மோசமான கொடூரமான செயல் என்பதை விளக்குவதற்கு அவர்கள் முனைகிறார்கள் என்றால், ஒரு கட்டத்திலே சொன்னார்கள், இன்னமின் அர்பர் ரிபா, வட்டி என்பது எவ்வளவு மோசமானது என்பது தெரியும், வட்டி என்பது எவ்வளவு மோசமானது என்பது எமக்கு தெரியும். ஒரு தன்னுடைய தாயுடன், தன்னுடைய சொந்த தாயுடன் விபச்சாரம் செய்வதை விடவும் மோசமானது என்று நாம் வட்டியை பற்றி படித்திருக்கிறோம். நபி அவர்கள் சொன்னார்கள், வட்டியிலும் கொடுமையான வட்டி ஒன்று இருக்கிறது, வட்டியிலும் கொடுமையான வட்டி இருக்கிறது. அந்த வட்டியிலும் கொடுமையான வட்டி மோசமான வட்டியை செய்ததுதான் அலிஸ்ய பாலத்தை முஸ்லிமின், முஸ்லிமுடைய மானத்தை போக்குவது உரிமை இல்லாமல் என்று சொல்லி வைத்தார்கள். உரிமை இல்லாமல் ஒரு முஸ்லிமுடைய மானத்திலே கை வைப்பது என்பது, ஒரு முஸ்லிமுடைய மானத்திலே கை வைப்பது என்பது சாதாரணமான ஒரு விஷயம் அல்ல சகோதரர்களே, மிக பாரதூரமானது, ஒரு சீரியஸான விஷயம். நாமெல்லாம் சாதாரணமாக நினைத்துக் கொண்டிருக்கிறோம், ஒருவரை பற்றி பேசுவது, அடுத்தவருடைய குற்றத்தை பற்றி பேசுவது, அவர் குற்றம் செய்கின்றார் என்பதற்காக அதனை குற்றம் பிடிப்பதற்கு ஒருவன் இருக்கிறான், அது என்னுடைய வேலை அல்ல. ஒருவருடைய நன்மை அதற்கு கூலி கொடுப்பதும் ஒருவன் இருக்கிறான், பொறுப்பேற்றவன். ஒருவருடைய தீமை அதற்கும் கூலி கொடுப்பதற்கும் பொறுப்பேற்றிருக்கிறான். அடுத்தவருடைய நன்மைக்கும் நான் பொறுப்பல்ல, அடுத்தவருடைய தீமைக்கும் எனக்கு பொறுப்பு இல்லை. அவரை குற்றம் பிடிப்பதற்கு ஒருவன் இருக்கிறான், அவருடைய குற்றத்தை பேசுவதற்கு அனுமதி எனக்கு அனுமதி இல்லை. என்னுடைய குற்றத்தை பார்த்து நான் என்னை திருத்திக் கொள்ள வேண்டும் என்றுதான் நான் கடமைப்படுத்தப்பட்டிருக்கிறேன். இப்படித்தான் நாம் வாழ வேண்டும் சகோதரர்களே. அடுத்தவருடைய மானத்தில் கை வைப்பது, அவருடைய குறையை பேசுவது என்பது இருக்கிறதே, வட்டியிலும் மிக மோசமான வட்டி என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி வைத்தார்கள். மிக பாரதூரமான விஷயம் சகோதரர்களே. நாம் இன்று ஒரு சர்வ சாதாரணமாக அதனை நினைத்துக் கொண்டிருக்கிறோம், எனக்கு அது ஒரு பாவமாக தென்படுவதே இல்லை. இரண்டு பேர் கூடிவிட்டால் மூன்றாவது நபரை பற்றி, அவருடைய நல்லதை பற்றி பேசுவது கிடையாது. அவருடைய எத்தனையோ நல்ல காரியங்கள் இருக்கும், ஒவ்வொருவருக்கும் இரண்டு பக்கங்கள் இருக்கின்றது சகோதரர்களே. அது எனக்கும் இருக்கிறது, உங்களுக்கும் இருக்கிறது, எல்லோருக்கும் இருக்கிறது. நாம் ஒருவருடைய நல்ல பக்கத்தை பற்றி தான் பேச வேண்டும், அதற்கு மட்டும்தான் நமக்கு அனுமதி இருக்கிறது. ஒருவருடைய தீய பக்கத்தை பற்றி, ஒருவருடைய மோசமான பக்கத்தை பற்றி நாம் பேசுவதற்கு எமக்கு அனுமதி அறவே கிடையாது சகோதரர்களே. அப்படி பேசுகின்றோம் என்றால் அவருடைய மானத்தில் நாம் கை வைக்கிறோம். தவறுகள் தப்புகளோடு தான் மனிதன் வாழ்கிறான். தப்பும் தவறும் இல்லாமல் மனித வாழ்க்கை என்று ஒன்று இல்லை. அந்த தப்பும் தவறையும் அவர் அல்லாஹோடு பார்த்துக் கொள்வார். நாம் திருத்திவிடலாம். எப்படி திருத்த வேண்டும், அவரிடத்திலே நேரடியாக அடுத்தவருக்கு தெரியாமல் தனிப்பட்ட முறையிலே சொல்லி திருத்தலாம். அதனை விடுத்து அடுத்தவர் முன்னிலையிலே அவரை திருத்துவதோ, அவர் இல்லாத போது அதனை பற்றி நாம் அலசுவதோ, அசை போடுவதோ, இதுதான் அவருடைய மானத்திலே கை வைப்பதாக இருக்கிறது. இதனைத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வட்டியில் மிக மோசமான வட்டியில் இதுவும் அடங்கும் என்று சொல்லி வைத்தார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எப்பொழுதும் இதில் மிகவும் கண்ணும் கருத்துமாக இருந்திருக்கிறார். ஒழுக்கத்தை சொல்லித் தருகிறான் சூரத்துல் ஹுஜுராத்தின் நடுப்பகுதியிலே. அல் ஹுஜுராத் என்ற ஒரு அத்தியாயம் இருக்கிறது, அது ஒழுக்கத்தின் அத்தியாயம் என்று கூட அறிஞர்கள் சொல்லுவார்கள். இரண்டால் அந்த ஹுஜுராத்தின் ஆரம்பம் முதல் இறுதி வரைக்கும் அதிகமான பகுதிகள் மனித சமூகத்தின் ஒழுக்க விழுமியங்கள் பற்றி பேசக்கூடிய வசனங்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதில் இறக்கி வைத்திருக்கிறார். அல்லாஹ் இப்படி சொன்னான், உங்களில் ஒரு சாரார் அடுத்த சாராரை பார்த்து பரிகாசம் செய்ய வேண்டாம், உங்களில் ஒரு பெண் சாரார் இன்னொரு பெண் கூட்டத்தாரை பார்த்து எள்ளி நகையாட வேண்டாம். எள்ளி நகையாடப்படுபவர், பரிகாசம் செய்யப்படுபவர் எள்ளி நகையாடுபவரை விட பரிகாசம் செய்பவரை விட சிறந்தவராக இருக்கலாம். பரிகாசம் செய்வது ஒரு சாதாரண செயல் அல்ல சகோதரர்களே, அவருடைய மானத்தை அது போக்குவதாக அமைந்துவிடும். அல்லாஹ் அதனால் இதனை தடுத்தார். வலா தல்மிசு அன்ஃபுஸக்கும், உங்களில் சிலர் சிலரை பற்றி குறை பேசி தெரிய வேண்டாம். என்னுடைய குறை எனக்குரியது, அவருடைய குறை அவருக்குரியது, என்னுடைய குறையை நான் பேச வேண்டும், அவருடைய குறையை அவர் பேச வேண்டும், அவருடைய குறையை நான் பேசுவதும் என்னுடைய குறையை அவர் பேசுவதும், இதனை அல்லாஹு தஆலா தடுத்தான். இது என்னுடைய குறையை அவர் பேசுகின்றார் என்றால் அவர் என்னுடைய மானத்தில் கை வைக்கிறார், அவருடைய குறையை பற்றி நான் பேசுகின்றேன் என்றால் அவருடைய மானத்தை மரியாதையிலே நான் கை வைக்கிறேன். வலா தனாபசூ பில் அல்காப், பட்ட பெயர்கள் சொல்லி அழைக்கவும் வேண்டாம் உங்களின் சிலர் சிலரை. பட்டப்பெயர் சொல்வதன் மூலம் அவருடைய மரியாதை போகின்றது, அவருடைய மானம் போக்கப்படுகிறது. அல்லாஹ் இதற்காக வேண்டி தடுத்தார். வலா தஜஸ்ஸு, அல்லாஹ் தஆலா இன்னும் ஒரு அடுத்து வரக்கூடிய வசனத்திலே அந்த ஆயத்தின் அடுத்து வரக்கூடிய ஆயத்திலே சொல்லுகிறார், உங்களில் ஒருவர் மற்றவரின் குறைகளை தேடி தேடி தெரிய வேண்டாம். வலா யகத்தப் பஅதுக்கும் பஅதா, உங்களில் சிலர் சிலரை பற்றி புறம் பேச வேண்டாம். இது எல்லாம் என்ன செய்கின்றன, அடுத்தவருடைய மானத்தில் கை வைக்கின்றன. இதனுடைய விளைவு என்னவாக இருக்கும், அடுத்தவரை அவமானப்படுத்துவதாக இருக்கும். இதனால்தான் அல்லாஹு தஆலா இந்த புத்திமதிகளை சொல்லி தந்தான். இதனுடைய விளைவை நன்கு விளங்கிக் கொள்ள வேண்டும் நீங்கள். நிச்சயமாக அவருடைய மானத்தில் கை வைப்பதாக இருக்கும். அன்பர்களே, சகோதரர்களே, அல்லாஹுவின் அருமை நல்லடியார்களே, இந்த விஷயத்தை நாம் சாதாரணமாக எடுத்துக் கொள்வதற்கு இல்லை. மூன்று உரிமைகளில் நாம் மிகவும் அவதானமாக இருக்கிறோம். அடுத்தவருடைய சொத்துக்களில் செல்வங்களில் கை வைப்பது இல்லை, அடுத்தவருடைய உயிர்களில் இரத்தங்களில் கை வைப்பது இல்லை. ஆனால் மற்றும் மூன்றாவதான இதனோடு இணைத்து நபி அவர்கள் சொன்ன அந்த உரிமையிலே நாம் நம்மை எவ்வளவு தூரம் பக்குவப்படுத்தி இருக்கிறோம், நாம் எவ்வளவு அவதானமாக கவனமாக கரிசனையாக ஆகின்றோம், சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம் சகோதரர்களே. இது ஒரு பகுதி. அதே போன்று ஒரு மனிதருக்கு இப்படியான வகையில ஏதும் அவமானம் ஏற்பட்டு விட்டால் அந்த அவமானத்தை அவர் அந்த நேரத்தில் எப்படி தாங்கிக் கொள்ளப் போகிறார், இதனையும் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். என்னுடைய நாவினாலோ, என்னுடைய கையினாலோ, என்னுடைய பேச்சினாலோ, என்னுடைய எழுத்தினாலோ, என்னுடைய ஏதாவது ஒரு செய்கையினாலோ அடுத்தவருடைய மானத்தை நான் வாங்கிவிட்டேன் என்று வைத்துக் கொள்ளுங்கள், அவருடைய மனோநிலை எப்படி பாதிக்கப்படும், அவருடைய உள்ளம் எப்படி பாதிக்கப்படும். இதே மாதிரியான ஒன்று எனக்கு ஏற்பட்டு விட்டால் என்னுடைய மனநிலை எப்படி இருக்கும் சகோதரர்களை, அதனை பற்றி நாம் சிந்திக்க வேண்டும். அவரை பற்றி அவரிடத்திலே தவறு இருந்ததோ இல்லையோ, உண்மையோ இல்லையோ, நல்லதோ பொல்லாததோ அவரை பற்றி பேசிவிட்டோம், அதனால் அவருக்கு ஏற்படக்கூடிய அந்த மானத்தின் நஷ்டம், எனக்கு ஏற்பட்டால் ஏற்படக்கூடிய மானத்தின் நஷ்டம் ஒப்பிட்டு பார்க்க வேண்டுமா இல்லையா சகோதரர்களே. மான நஷ்டஈடு என்று பேசுகின்றோமே, இன்று கூட இருக்கின்றது மான நஷ்டஈட்டு வழக்கு என்று இருக்கின்றது. வழக்கறிஞர்களுக்கு நன்கு தெரியும், மட்டுமல்ல எல்லோருக்கும் நன்கு தெரியும். இது சாதாரணமான ஒன்றல்ல, அடுத்தவருடைய நட்பெயருக்கு களங்கம் ஏற்படுத்துவதாயிற்று, அடுத்தவருடைய நட்பெயருக்கு களங்கம் ஏற்படுத்துவதாயிற்று. இது மிக மோசமான ஒன்று. அதனைத்தான் நபி அவர்கள் வட்டியிலே மிக மோசமான வட்டியில் அடங்கும் என்றார்கள். ஆங்கிலத்திலே கரெக்ட் அசோசியேஷன் என்று சொல்வார்கள். நட்பெயரை கொள்வது, நட்பெயரை கொள்வது என்று இருக்கின்றது. இது உலகம் நடைமுறையிலே சொல்வார்கள், கொலையில் ஆக மோசமான கொலை, கொலையில் மிக மோசமான கொலை அடுத்தவரின் நட்பெயரை கொள்வது என்று சொல்வார்கள். ஒரு மனிதன் மிகவும் கஷ்டப்படுவான் பொருள் சேர்ப்பதற்கு அல்ல. ஒரு மனிதன் அவன் பொருள் தேடுவதிலே, பொருள் சேர்ப்பதிலே எடுக்கக்கூடிய கஷ்டம் அவனுக்கு ஏற்பட வரக்கூடிய கஷ்டங்கள், ஒரு மனிதன் அவனுடைய இன்ன பல விஷயங்களை அவன் உண்டாக்கிக் கொள்வதிலே, அவனை ஒரு ஆழமாக்கிக் கொள்வதிலே ஏற்படக்கூடிய கஷ்டங்கள் நஷ்டங்கள் எல்லாம் ஒரு பக்கம் வைத்தால் அவனுடைய இன்னும் ஒரு பக்கம் இருக்கிறது, அவனுடைய நட்பெயரை கட்டி எழுப்புவதற்கு அவன் எடுத்த முயற்சிகள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் அந்த பக்கமும் இந்த பக்கமும் ஒரு நாளும் சமப்படுத்தி பார்க்க முடியாது சகோதரர்களே. மிக மிக கஷ்டப்பட்டு ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய நட்பெயரை கட்டி எழுப்புகிறான், அது விரும்புகின்றானோ இல்லையோ, தன்னுடைய மானம் தன்னுடைய மரியாதை நான் உழைக்கின்றேன் என்பதற்காக வேண்டி அந்த நேரத்தில் என்னை ஒருவன் ஏமாற்றுக்காரன் என்று சொல்லிவிடுவதை நான் பொறுத்துக் கொள்வதில்லை. நான் ஒரு ஏமாற்றுக்காரன் என்ற பெயர் வந்துவிடாமல் நான் நேர்மையாக நியாயமாக உழைக்கின்றேன், கஷ்டப்பட்டு உழைக்கிறேன், நான் ஒரு நேர்மையான உழைப்பாளி என்ற நற்பெயர் எனக்கு வேண்டும், நான் மிகவும் கஷ்டப்பட்டு இந்த பெயரை கட்டியெழுப்பிக் கொண்டு வருகிறேன், ஒரு சின்ன செயலை செய்து ஒரு சின்ன வார்த்தையை சொல்லி ஒரு வினாடியிலே என்னுடைய அந்த கஷ்டப்பட்டு கட்டியெழுப்பிய பல ஆண்டு காலம் 40-50 ஆண்டுகள் எனக்கு கஷ்டப்பட்டு கட்டியெழுப்பிய அந்த நற்பெயரை கெடுத்துவிட்டானே இந்த மனிதன் என்று அவன் நின்னும் போது எப்படி அவனுடைய உள்ளம் வேதனைப்படும் சகோதரர்களே. எனவே தான் இஸ்லாம் இந்த விஷயத்திலே மிகவும் கஷ்டப்பட்டு கட்டியெழுப்பப்பட்ட நற்பெயரை நீங்கள் அடுத்தவர்களுடைய விஷயத்தில் கை வைப்பதாக நாம் பார்க்கிறோம், அதில் நீங்கள் கைவிக்கின்றீர்கள் என்றால் என்று இஸ்லாம் சொல்லித் தந்தது. அன்பர்களே சகோதரர்களே, இது இதனால் ஒரு மனிதன் பாதிக்கப்படுகின்றான் என்றால் அவருடைய அந்த நற்பெயருக்கு ஏற்பட்ட களங்கத்தை ஈடு செய்யும் பொருட்டு அவன் அதற்குரிய பரிகாரத்தை தேடுவதற்கும் இஸ்லாம் அனுமதித்திருக்கிறது. என்னுடைய ஒருவருடைய பெயருக்கு ஏற்பட்ட களங்கத்தை நீக்குவதற்காக அவர் இறுதி வரைக்கும் அந்த சம்பந்தப்பட்டவர்களை ஏற்றுக்கொள்ளும் வரைக்கும் அவர்கள் எனக்கு என்விடயமாக சொன்னது பொய், அவதூறு, அவர்கள் என்விடயமாக சொன்னது கட்டிவிடப்பட்ட கதை, அவர்களுடைய மரியாதையிலே கை வைத்திருக்கிறார்கள், மானத்திலே கை வைத்திருக்கிறார்கள் என்பதை அவர்கள் ஏற்றுக்கொள்ளும் வரைக்கும் இவர் அதற்காக வேண்டி போராடுவதற்கும் இஸ்லாம் அனுமதித்திருக்கிறது. அன்புள்ள சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஏனென்றால் ஒரு மனிதனுடைய சொத்து இழந்து போனால் அதனை களவெடுத்தவரிடத்திலிருந்து அதனை அபகரித்தவரிடத்திலிருந்து அதனை எடுப்பதற்கு அனுமதி கொடுத்த இஸ்லாம், ஒரு மனிதனை இரத்தம் ஓட்டப்பட்டால் அவர் கொல்லப்பட்டால் தலைக்கு பழி வாங்க வேண்டும் என்று அனுமதித்த இஸ்லாம், ஒரு மனிதனுடைய உறுப்பு வெட்டப்பட்டால் அதே மாதிரியாக அவருடைய உறுப்பு வெட்டப்பட்டு தலைக்கு பழி வாங்க வேண்டும் என்று அனுமதித்த இஸ்லாம், ஒரு மனிதனுடைய நல்ல பெயருக்கு களங்கம் ஏற்படுத்தப்பட்டால் ஒரு மனிதனுடைய மானம் போக்கப்பட்டால் போக்கிய இடத்திலிருந்து அதற்கும் நியாயம் கேட்டு பெற வேண்டிய ஒரு அதிகாரத்துக்கு கொண்டு போவதற்கு அவனுக்கு அனுமதி கொடுத்திருக்கிறது இஸ்லாம். நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய சம்பவம் எங்களுக்கெல்லாம் தெரியும். அவர்கள் சிறையில் அடைக்கப்பட்டார்கள், செய்த குற்றம் என்ன? ஜலீஹாவினுடைய அழைப்பை ஏற்றுக்கொள்ளாமல் ஓடியது. ஜலீஹாவும் அவரோடு சேர்ந்த பெண்களும் என்ன செய்தார்கள் சொன்னார்கள், யூசுப் ஜலீஹாவோடு தவறாக நடந்து கொண்டார். எவ்வளவு மகா மோசமான ஒரு குற்றச்சாட்டு! இதனால் அரசவையில் இருந்து அவர்களுக்கு மந்திரி மூலமாக அவர் சிறையிலே அடைக்கப்படுகிறார்கள். நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஒரு கட்டம் வந்தது, அரசன் கண்ட கனவுக்கு பரிகாரம் சொன்னார்கள், அதன் பிறகு இந்த பரிகாரத்தை சொன்ன அந்த மனிதரை சிறையிலிருந்து என்னிடம் அழைத்து வாருங்கள் என்று அவர்களுடைய வேலைக்காரனை அரசர் அனுப்பிய நேரத்திலே நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் கிடைத்ததே சந்தர்ப்பம், சிறையிலிருந்து ஓடுவோம் என்று அவர்கள் பார்க்கவில்லை. சொன்னார்கள் வந்தவரிடத்தில், உம்முடைய எஜமான் அரசனிடத்திலே நீர் போப்பா, போய் தம்முடைய கரங்களை வெட்டிக்கொண்ட அந்த பெண்கள் என்னை பற்றி இப்படியாக இந்த நிலைக்கு ஆக்கிவிட்டு என்னுடைய பேரைக்கு களங்கம் ஏற்படுத்தி அந்த பெண்களுடைய கதை என்ன என்று கேட்டு விட்டு வா, நான் வர தயாரில்லை என்று சொல்லிவிட்டார்கள். சிறையில் இருந்தாலும் அந்த நேரத்தில் இவ்வளவு நாளும் இருந்து விட்டேன், இப்பொழுதான் ஒரு சந்தர்ப்பம், நான் போவேன் என்று அவர்கள் துணியவில்லை. சொன்னார்கள், இதிலிருந்து போகலாம், எனக்கு ஏற்படுத்தப்பட்ட அவமானம், அதுக்கு ஒரு நீதி வேண்டும், அதுக்கு ஒரு விசாரணை வேண்டும், அதுக்கு ஒரு முடிவு வேண்டும், நான் ஒரு நிரபராதி என்பது நிரூபிக்கப்பட வேண்டும், இது என்னுடைய மானத்தோடு சம்பந்தப்பட்டது. அரசர் கூப்பிட்டார் அந்த பெண்களை, அந்த பெண்கள் ஒத்துக்கொண்டார்கள், மா அலிம்னா அலைஹி மின் சு, அந்த யூசுப் இடத்திலே நாம் எந்த ஒரு கெட்ட நடத்தையும் கண்டது கிடையாது. ஜலீஹாவை விசாரிக்கப்பட்டது, சொன்னால் அனராபத்துஹு அன்னஃபுஹு வஇன்னஹு லமின ஸாதிகீன், நான் தான் அவரை கெடுதிக்கு அழைத்தேன், நான் தான் அவரை முறைகட்ட செயலுக்கு அழைத்தேன், நான் தான் அவரை தவறான நடத்தைக்கு அழைத்தேன், அவர் உண்மையாளர் என்று சொல்லி வைத்தார். இதற்கு பிறகுதான் நபி யூசுப் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சிறையிலிருந்து வெளிவந்தார்கள். சகோதரர்களே, ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய மானத்தை பாதுகாக்க வேண்டும். அதுக்கு களங்கம் ஏற்பட்டால் அதுக்கு விசாரணை வேண்டும் என்றால் விசாரணை வைத்தால் அவருடைய உரிமை. அதுக்கு பிறகு அவர் நிரபராதி என்பதை தெரிவிக்கப்பட்டு அது டிக்ளேர் பண்ணப்படும் வரைக்கும், அதுக்கு ஒரு வேடிக்கு வரும் வரைக்கும், அதுக்கு ஒரு தீர்ப்பு வரும் வரைக்கும், ஒரு நிரபராதி என்று தீர்ப்பு வரும் வரைக்கும் அவர் போராட வேண்டும். அது அவருடைய மரியாதையோடு சம்பந்தப்பட்ட உரிமையாக இருக்கிறது. சையதுத்தினா ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா, ஸஃப்வான் இப்னுல் முஅத்தல் ரழியல்லாஹு அன்ஹோடு இணைத்து பேசப்பட்ட அந்த சம்பவத்தை பற்றி நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். அவர்களுடைய நிலை எப்படியானது? நபி அவர்களும் கூட திணறி போனார்கள். இந்த விடயத்திலே என்ன செய்வதென்று அறியாமல் புரியாமல் நபி அவர்களும் கூட அந்த நேரத்திலே கலக்கம் ஏற்பட்டு விட்டது அவர்களுக்கு. ஏனென்றால் என்னுடைய மனைவிக்கு அவர்களை பற்றி இப்படி ஒரு தகாத குற்றச்சாட்டு சொல்லப்பட்டுள்ளது, அது எனக்கு அவளுக்கு மட்டுமல்ல எனக்கு அதனுடைய ஏற்படக்கூடிய பாதிப்பு, அவரை பிறத்து பெற்றெடுத்து வளர்த்த அபூபக்கருக்கும் அவருடைய தாய்க்கும் ஏற்படக்கூடிய களங்கம். நபி அவர்கள் மிகவும் பாரதூரமாக யோசித்துக் கொண்டிருந்தார்கள். ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹாவுக்கு அவர்களுடைய விஷயம் சம்பந்தமாக எதுவுமே புரியாத நிலையில் அழுது கொண்டிருந்தார்கள். இப்பொழுதுதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுடைய துப்புரவு பற்றி அல்லாஹ் ஆயத்துகளை இறக்கினான். அவர்கள் ஒரு நிரபராதி என்பதை அல்லாஹ் தஆலா இறக்கி வைத்தார். இந்த ஆயத்துகள் இறங்குவதற்கு முன் தன்னுடைய அந்த கடைசி கட்டங்களை பற்றி ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா சொல்லும் போது, எனக்கு குறைந்தபட்சம் எனக்கு ஒரு வஹ்யி எழுத இறங்க வேண்டும் என்று நான் எதிர்பார்க்கவில்லை. நான் ஒரு நிரபராதி என்று ஒரு வஹ்யி இறங்க வேண்டும் என்று நான் எதிர்பார்க்கவில்லை. மாற்றமாக நபி அவர்களுக்கு கனவிலாவது நான் ஒரு நிரபராதி என்பது காட்டப்பட வேண்டும், அல்லாஹ் காட்ட வேண்டும் என்று நான் எதிர்பார்த்தேன். இப்படி ஒவ்வொருவரும் தன்னுடைய மரியாதைக்காக மானத்துக்காக ஒரு சஹாபி ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவர்கள் அப்படித்தான் வாழ்ந்தார்கள். அல்லாஹு தஆலா ஈட்டில் கனவல்ல அல் குர்ஆனிலே ஒரு பெரும் தொகுதியை சூரத்துல் நூரிலே அல்லாஹு தஆலா ஒதுக்கி இறக்கி வைத்தான். அவர்கள் ஒரு நிரபராதி என்பதை அல்லாஹு தஆலா நிரூபித்தான். அன்பு சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, ஒருவருடைய மானத்தை போக்கியவரை மன்னிப்பது என்பது ஒன்று, ஆனால் அந்த மானத்தை போக்கியோர் அவர்கள் செய்தது பிழை தவறு என்பதை ஒத்துக்கொள்வது என்பது வேறு. மன்னிக்கலாம், அது வேறு விஷயம். ஆனால் எனக்கு ஏற்பட்ட மான களங்கத்துக்கு நீங்கள் தெளிவான பதில் சொல்ல வேண்டும் என்ற அந்த போராட்டம் வேறு. இரண்டையும் ஒன்றோடொன்று புனைக்க வேண்டாம் இணைக்க வேண்டாம். இரண்டும் வேறு. குற்றம் செய்தவரை மன்னிப்பது என்பது வேறு, மானத்தை போக்கியவர் மானம் விஷயத்தில் கை வைத்தது தவறு என்பதை ஒத்துக்கொள்வது என்பது வேறு. யூசுப் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் மன்னித்து விட்டு போயிருக்கலாம், அந்த பெண்களை விட்டுக் கொடுக்கவில்லை. ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா மன்னித்து விட்டு போயிருக்கலாம், விட்டுக் கொடுக்கவில்லை. எனக்கு ஒரு நான் ஒரு துப்புரவானவள், நான் ஒரு பத்தினி, நான் ஒரு மானத்தன் என்பதை அவர்கள் நிரூபிக்கப்பட வேண்டும் என்று விரும்பியிருக்கிறார்கள். அன்பு சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, எனவே இந்த விஷயத்திலே மிகவும் அவதானமும் எச்சரிக்கையும் ஜாக்கிரதையும் நமக்கு தேவைப்படுகிறது. இரண்டு விஷயங்கள் நாம் அடுத்தவருடைய மானத்தில் கை வைக்கக்கூடாது. நம்முடைய மானத்தில் எவராவது கை வைத்தால் அதுக்கு நீதி நியாயம் இறுதியாக கிடைத்து நான் ஒரு நிரபராதி, நான் ஒரு குற்றவாளி அல்ல, நான் ஒரு துப்புரவானவன், நான் ஒரு மானத்தன் என்பதை நிரூபிக்கப்படும் வரைக்கும் அவரை கட்டி காத்து மீண்டும் தன்னுடைய நற்பெயரை கட்டி எழுப்பிவதை உத்தரவாதம் செய்வதும் அவருடைய முக்கியமான கடமை. எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, இந்த விஷயத்திலே நாம் அவதானம் தேவை. நாம் எமக்கு மத்தியிலே நிறைய விஷயங்களிலே நாம் இது சம்பந்தப்பட்ட விஷயங்களிலே அவதானம் குறைவு இருக்கிறது. எல்லாம் பேசிவிடுகிறோம், ஒருவரை பற்றி என்னென்னமோ பேசிவிடுகிறோம், இரண்டு பேர் சேர்ந்தால் எதையோ பேசி விடுகிறோம். அப்படியானே கேள்விப்பட்டீங்களா, உங்களுக்கு விஷயம் தெரியுமா, இவர் சொன்னாரு அவர் சொன்னாரு, இவர் விஷயம் ஒருத்தருக்கும் சொல்லவானா, உங்கள்கிட்ட மட்டும்தான் சொல்றேன், ஒருத்தருக்கும் சொல்லவானா, உங்கள்கிட்ட மட்டும்தான் சொல்றேன், உங்களுக்கு தெரியுமா இப்படி ஒன்று நடந்து போய்த்திருக்குது, அவரோட போய்த்தாரா, போய்த்தாவா, இவரு அவரோட வீட்டுக்கு போனாரா. சகோதரர்களே, இதுவெல்லாம் பாரதூரமான விஷயம். மிக பாரதூரமான விஷயம். ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹாவுடைய விஷயத்திலே முஸ்தஹப் இப்னு உசாசா, ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரழியல்லாஹு அன்ஹும் போன்ற சஹாபிகளுக்கு கூட நபி அவர்கள் அவதூறுக்குரிய ஹஜ் 80 தகுதிகளை கொடுத்தார்கள். எதற்காக அவர்கள் தான் ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹாவை பற்றி பாரதூரமாக பேசினார்கள் என்பதற்கல்ல. தெரியுமா, ஆயிஷாவுடைய கதை இப்படி என்று ஏற்பட்ட ஒரு கதையை தவிர ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹாவை பற்றி பாதையிலே நின்று பேசினார்கள் என்பதல்ல. சாதாரணமாக பேசிவிட்டார்கள். ஒருவருடைய வாயிலிருந்து இன்னொருடைய வாய்க்கு அவர்கள் பாரதூரமாக பேசினார்கள் என்பதல்ல. நபி அவர்கள் விட்டு வைக்கவில்லை. ஒரு வார்த்தை தானும் நீங்கள் சொல்லிவிட்டால் 4 சாட்சிகள் கொண்டு வர வேண்டும், இல்லை என்றால் உங்களுக்கு 80 கசையடிகள் தரப்படும். உமர் ரழியல்லாஹு அன்ஹுடைய காலத்திலே ஒரு சம்பவம் நடைபெற்றது. 3 பேர் வந்தார்கள். ஒருவரை பற்றி விசார குற்றம் சொன்னார்கள். நாளாம் அவரை சாட்சிக்கு விசாரித்த நேரத்திலே சொன்னார், அவரை நான் ஒருவரை பார்த்தேன், உடம்பு எலும்பி குனிந்து கொண்டிருந்தது. அதுக்கு பிறகு என்ன என்பது எனக்கு தெரியாது. எந்த அமைப்பிலே பார்க்க வேண்டுமோ அந்த அமைப்பிலே பார்த்ததை சொன்னார். உடம்பு எலும்பி குனிந்து கொண்டிருந்தது, பித்தட்டு எலும்புகின்றது, தணிகின்றது, இதனை நான் பார்த்தேன். அதுக்கு பிறகு அவரால் எதுவும் சொல்ல முடியாமல் போய்விட்டது. நாளாம் அவர் சொன்னார், அதுக்கு அப்பால் உள்ளது எனக்கு என்னவென்று தெரியாது. உமர் ரழியல்லாஹு அன்ஹு அந்த 3 பேரையும் கூப்பிட்டு 3 பேருக்கும் கசையடி 80 கொடுத்தார்கள். ஒருவரை பற்றி விபச்சார குற்றம் சுமத்த வேண்டுமா? நீங்கள் தெளிவாக பார்த்திருக்க வேண்டும், நீங்கள் தெளிவாக பார்த்திருக்க வேண்டும். இவரும் அவரும் கட்டிப்பிடித்துக் கொண்டிருந்தது, இவரும் அவரும் படுக்கையிலே ஒன்றாக இருந்தது. இதையும் கூட நான் விபச்சார குற்றத்துக்கு ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அனுப்பினார்கள். அன்பு சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களை, ஏன் இதனை சொல்கின்றோம் என்றால் எனக்கு இதுவெல்லாம் சாதாரணமான விஷயமாக போய்விட்டது. அல்லாஹ் ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹாவுடைய விஷயத்திலே சொன்னானே, என்ன செய்கிறீர்கள், ஒருவருடைய வாயிலிருந்து இன்னும் ஒருவர் எடுக்கிறார். என்ன 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 கதை நடக்குது, என்ன விஷயம் மக்கள் பேசிக் கொள்றாங்க, இப்படி ஒருவர் மற்றவருடைய வாயிலிருந்து கேட்டு கேட்டு எடுக்கிறீர்கள், உங்களுக்கு தெரியாததை பற்றி பேசுகிறீர்கள். இது உங்களுக்கு சிம்பிளா விளங்குது, அல்லாஹ்வை சொல்கிறான், இது உங்களுக்கு சர்வசாதாரணமா விளங்குது. அல்லாஹ்விடத்திலே இது பாரதூரமானது, பயங்கரமானது. ஒருவரை பற்றி மற்றவரோடு இணைத்து பேசுவது எல்லாம் பாரதூரமானது. அல்லாஹு தஆலா சொல்லிவிட்டு சொன்னான், ஒழுக்கம் சொல்லித் தந்தான். 2 விஷயம் நடக்க வேண்டும். ஒருவரை பற்றி தேவையில்லாத குற்றச்சாட்டு வந்தால், மௌலாயி ஸமஅத்துமூஹு வல்லல் முஃமினூன வல் முஃமினாத் பி அன்ஃபுஸிஹிம் கைரன், அவர்களை பற்றி நீங்கள் நல்லெண்ணம் வைத்துக் கொள்ள வேண்டும். சா, இந்த மனிதர் ஒரு நல்ல மனிதர், ஒரு நாளும் இப்படி நடந்திருக்க மாட்டார். இந்த மனிதர் ஒரு நல்ல மனிதர், ஒரு நாளும் இப்படி சொல்லி இருக்க மாட்டார். இந்த மனிதர் ஒரு நல்ல மனிதர், ஒரு நாளும் ஒரு ஏமாற்றி செய்திருக்க மாட்டார். இந்த மனிதர் ஒரு நல்ல மனிதர், ஒரு நாளும் போய் சொல்லி இருக்க மாட்டார். இப்படி நீங்கள் உங்களுக்குள்ளேயே உங்களை பற்றி நல்லது என்ன இருக்க வேண்டும். அடுத்தது என்ன செய்ய வேண்டும், குல்தும் மாயக்கூனுலனா அன்னத்தை தள்ளம விஹாதம், இது எங்களுக்கு பேசுவது கூடாது என்று நீங்கள் தவிர்ந்து கொள்ள வேண்டும். ஆக கூடுதல் என்று சொல்லலாம். சுபஹானக ஹாதா புஹ்தானுன் அதீம், இது பச்சு பொய் அல்லவா, இது பயங்கர பொய் அல்லவா, இது முக மோசமான பொய் அல்லவா என்று நீங்கள் சொல்லி ஒதுங்கிக் கொள்ள வேண்டும். அதனை விடுத்து நீங்களும் சேர்ந்து ஒரு கதையை அழைப்பது, நீங்களும் சேர்ந்து ஓ தெரியுமா, அவர்த்து ஒரு ஜாதி நான் கண்டு இருக்கிற, ஒரு நாள் இப்படி கதைச்சாரு, ஒரு நாள் அவரை பார்த்து அந்த ரோட்ல போனாரு, ஒரு நாள் எனக்கு இப்படி செஞ்சு போட்டு போனாரு, இப்பதான் விளைஞ்சது அவர்கள் நடத்த அப்ப நடந்தது தொடர்பாகுது. சகோதரர்களே, இது எங்களுக்கு அதிகாரம் உள்ள ஒரு விஷயம் அல்ல. இதற்குத்தான் அல்லாஹால அங்கே எச்சரிக்கை செய்தால் நீங்க சும்மா சாதாரணமானது என்று நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள், அல்லாஹ்விடத்திலே பயங்கரமானது. எனவே அன்பர்களே, சகோதரர்களே, எமது நாவுகளை பாதுகாக்க வேண்டும், எமது கரங்களை பாதுகாக்க வேண்டும், எமது ஏனைய உறுப்புகளை பாதுகாக்க வேண்டும். சொல்லாலோ செயலாலோ எழுத்தாலோ அடுத்தவருடைய மானத்தில் கை வைப்பதிலிருந்து நாம் நம்மை பாதுகாத்து ஒரு துப்புரவான சமூகமாக இருக்க வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா நம் அனைவரையும் நம்முடைய மானங்களை பாதுகாப்பவர்களாகவும் அடுத்தவருடைய மானங்களை பாதுகாப்பவர்களாகவும் உலகத்திலே வாழச் செய்து எம்மை மரணிக்கச் செய்வானாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.